Our theme for this conference is the truth will make you free.
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், வான் உயர்த்தும் விடுதலை என்பதுதான் நம்முடைய இந்த கருத்தரங்கின் கருத்தாயிருக்கிறது, கருப்பொருளாயிருக்கிறது.
There's a reason why we need to think about that.
இதை குறித்து நாம் தியானிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு.
In every Christian denomination, believers are in bondage.
ஒவ்வொரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலேயும் விசுவாசிகள் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள்.
And the devil has made them think that they are free when they are not free.
அவர்கள் விடுதலை இல்லாதிருக்கும் பொழுது விடுதலை ஆகிவிட்டோம் என்று எண்ணுவதற்கு சாத்தான் தூண்டி விடுகிறான்.
They glory in the differences in their doctrine.
தங்களுடைய உபதேசத்திலே காணப்படுகிற வித்தியாசங்களுக்காக அவர்கள் அதிலே மகிமைப்பட்டுக் கொள்கிறார்கள், பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள்.
Many of these groups have come out of other churches because of wrong doctrine.
தவறான உபதேசங்களின் நிமித்தமாக பல குழுக்கள் அந்த சபையிலிருந்து வெளியே வந்துவிட்டது, பிரிந்து வந்துவிட்டது.
And when they come out, they think we've got the truth.
அப்படி அந்த சபையிலிருந்து வெளியே வந்த உடனே நம்மிடத்திலே தான் சத்தியம் இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள்.
Then after a few years, another group comes out of that saying we've got the truth.
சில ஆண்டுகள் கழித்து அப்படி பிரிந்து வந்த குழுவிலிருந்து இன்னொரு குழு பிரிந்து வந்து நாங்கள் தான் சத்தியத்தை வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள்.
Now many of us sitting here also came out of some churches saying we want the truth.
எங்களுக்கு சத்தியம் தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அநேகர் நாம் அப்படிப்பட்ட பிற சபையிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம்.
And we also say we've got the truth.
எங்களுக்கு தான் சத்தியம் இருக்கிறது என்று நாமும் சொல்கிறோம்.
So we have hundreds of Christian churches saying we've got the truth.
எங்களிடத்திலே தான் சத்தியம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ குழுக்கள் ஸ்தாபனங்கள் காணப்படுகிறது.
And all of them use the same Bible.
அவர்கள் எல்லாருமே இதே வேதாகமத்தை தான் பயன்படுத்துகிறார்கள்.
So how to find out who has got the truth?
ஆகவே யாரிடத்திலே சத்தியம் இருக்கிறது என்பதை எப்படி கண்டுகொள்வது?
How to find out whether you've got the truth?
உங்களிடத்திலே சத்தியம் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி அறிவது?
Well, I'll tell you the answer the Lord gave me when I was a young man.
நான் வாலிபனாக இருந்த பொழுது தேவன் எனக்கு கொடுத்த பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
It was this verse.
இந்த வசனம் தான்.
John 8 verse 32.
யோவான் என்ற சுவிசேஷம் 8 அதிகாரம் 32 வசனம்.
You shall know the truth and the truth shall make you free.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
What freedom is it talking about?
இங்கே எப்படிப்பட்டதான விடுதலையை கூறுகிறது?
These people said we're not enslaved to anybody. What do you mean we shall be free?
நாங்கள் யாருக்கும் அடிமைகளாக இருக்கவில்லையே, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்று கேட்டார்கள்.
We can also say that in India before 1947 we were in slave to somebody. Now we are free.
நாமும் கூட இந்திய தேசத்திலே இருக்கிறவர்களாக நாம் 47 ஆண்டுக்கு முன்பதாக நாம் அடிமைத்தனத்தில் இருந்தோம், இப்பொழுது விடுதலை பெற்று விட்டோம் என்று சொல்லலாம்.
And Jesus said, I'm not talking about that freedom.
நான் அந்த சுதந்திரத்தை குறித்து பேசவில்லை என்று இயேசு சொல்கிறார்.
I'm talking about only one type of freedom.
ஒரே ஒரு விடுதலையை குறித்து தான் நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார்.
Verse 34.
34 வசனம்.
The one who commits sin is the slave of sin.
பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்.
And verse 36, if the Son shall make you free, you will be free indeed.
36th வசனத்திலே வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்.
So he's not talking about being free from British rule or Roman rule.
ஆகவே வெள்ளையர்கள் ஆதிக்கத்திலிருந்தோ ரோம ஆதிக்கத்திலிருந்தோ வரக்கூடிய ஒரு சுதந்திரத்தை விடுதலையை குறித்து சொல்லவில்லை.
There are some people who say, oh, in your, they look at different denominations, in your church you all sit like, as if you're in a funeral.
பல சபைகளில் பார்த்தவர்கள் நம்முடைய சபையை பார்த்து சொல்கிறார்கள் ஒரு அடக்காராதனை, மற்ற சபைகளை பார்த்து சொல்கிறார்கள் ஒரு அடக்காராதனை உட்கார்ந்திருப்பது போல உட்கார்ந்திருக்கிறே
என்று.
நாம் அதுபோல இருக்கக்கூடாது, நாம் விடுதலையாக குதிக்க வேண்டும், நான் நடனமாட வேண்டும், சத்தம் போட வேண்டும், அங்கே இங்கே ஓடி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
Yeah, that is also one type of freedom.
அதுவும் ஒரு விதமான விடுதலை தான்.
But that is not the freedom Jesus is speaking about.
ஆனால் இங்கே இயேசு சொல்கிறதனை இந்த விடுதலை அது அல்ல.
Because that type of freedom you don't need Jesus Christ.
ஏனென்றால் அப்படிப்பட்ட விடுதலைக்கு உங்களுக்கு இயேசு தேவையில்லை.
To jump and yell and scream you just go and drink some alcohol and you'll do it without Jesus Christ.
நீங்கள் குதித்து அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடுவதற்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை. நீங்கள் போய் நீங்கள் சாராயம் குடித்தாலே போதும், ஆடலாம்.
If you drink enough you will do those things.
நீங்கள் போதுமான அளவு குடித்தால் அப்படி நீங்கள் ஆட முடியும்.
You don't have to be a Pentecostal.
நீங்கள் பெந்தெகோஸ்தாளாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை.
Just drink alcohol, that's enough.
சாராயம் குடித்தாலே போதும். மதுபானம் அறிந்தாலே போதும்.
That is a false freedom.
அது ஒரு பொய்யான விடுதலை.
Then there are some people who say, I don't listen to anybody, I am free.
நான் யாருக்கும் செவி கொடுக்க மாட்டேன், நான் சுயாதீனமானவன் என்று சிலர் சொல்கிறது இல்லையா?
He is usually the biggest slave of all.
அவர்தான் எல்லாரை காட்டிலும் பெரிய ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார்.
There is only one type of freedom Jesus is speaking about here.
இயேசு இங்கே சொல்லக்கூடியதான விடுதலையானது ஒரு விதமான ஒரே விதமான விடுதலை தான் சொல்கிறார்.
It is being free from sin.
பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை.
And that is the freedom Jesus came to give us.
இந்த விடுதலை தான் இயேசு நமக்கு கொடுக்கும்படியாக வந்தார்.
In the first sermon that Jesus preached in Luke chapter 4.
லூக்கா 4 அதிகாரத்தில் இயேசு பிரசங்கித்த முதல் பிரசங்கத்திலே.
In Nazareth in the synagogue.
அந்த நாசரேத் ஊரிலே உள்ள தேவாலயத்திலே பிரசங்கித்தார்.
You read in Luke chapter 4 that he preached these verses in verse 18.
18 வசனத்திலே அவர் இந்த வார்த்தைகளை பேசினதாக நாம் பார்க்கிறோம். லூக்கா என்ன சுவிசேஷம் 4:18.
Why did the spirit of the Lord anoint Jesus Christ?
கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார்?
It was to preach the gospel to the poor.
தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி.
Poor does not mean poor in money, it means poor in spirit.
தரித்திரர் என்று சொன்னால் பணத்திலே தரித்திரர் அல்ல, ஆவியிலே ஒரு தரித்திரம்.
Jesus did not say I only preach to the beggars on the street.
நான் தெருவிலே உள்ள பிச்சைக்காரர்களுக்கு மட்டுமே தான் பிரசங்கிப்பேன் என்று இயேசு சொல்லவில்லை.
Because there are no beggars sitting here, then Jesus has no message for us.
ஆகவே இங்கே யாரும் பிச்சைக்காரர்கள் இல்லை, ஆகவே இயேசு நமக்கு எந்த ஒரு செய்தியும் கொண்டு வரவில்லையா?
He's talking about poor in spirit, those who have a sense of need in their spirit.
ஆவிலே எளிமை, ஆவிலே தரித்திரம், ஆவிலே ஒரு தேவை உள்ளவர்களுக்கு அவர் சொல்கிறார்.
The reason many people don't understand the gospel is because they are not poor in spirit.
அநேகர் ஆவிலே எளிமை இல்லாதபடியாலே தான் சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள்.
The gospel is preached to the poor.
சுவிசேஷமானது தரித்திரருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது.
I want to tell you, the more poor you are in spirit, the more you will understand the full gospel.
எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஆவிலே தரித்திரமாக இருக்கிறீர்களோ, எளிமையாக இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் பூர்ண சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்வீர்கள்.
It doesn't depend on your cleverness.
இது உங்களுடைய அறிவை பொறுத்தது அல்ல.
It doesn't depend even on how much you study the Bible.
எந்த அளவு நீங்கள் வேதத்தை படிக்கிறீர்கள் என்பதை சார்ந்ததும் அல்ல.
Some of you may have listened to hundreds of my messages, you will still not understand the full gospel.
உங்களிலே ஒரு சிலர் 100 என்னுடைய பிரசங்கத்தில் 100 பிரசங்களை கேட்டிருந்திருக்கலாம், ஆனாலும் நீங்கள் பூர்ண சுவிசேஷத்தை விளங்காதவர்களாக இருக்க முடியும்.
The gospel is preached to the poor.
சுவிசேஷமானது தரித்திரருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது.
To the poor in spirit.
ஆவிலே எளிமையுள்ளவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு.
And that is the very first verse Jesus spoke in the Sermon on the Mount. Blessed are the poor in spirit.
ஆவிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு பிரசங்கித்த முதல் அந்த மலை பிரசங்கம் அங்கே இருக்கிறது.
And that means one who has a sense of spiritual need in his life all the time.
எல்லா நேரங்களிலுமே தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஆவிக்குரிய தேவையை உணர்ந்தவன் என்றுதான் அதனுடைய பொருள்.
The kingdom of heaven belongs to them.
பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தமானது.
They understand the gospel.
அவர்கள் சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்கிறார்கள்.
Even if they are not very clever.
அவர்கள் மிகுந்த புத்திசாலிகளா இல்லாதவர்களா இருந்தாலும் கூட.
So that's the first thing.
இதுதான் முதல் காரியம்.
And the result of hearing the pure gospel is this.
சுத்தமான சுவிசேஷத்தை கேட்கக்கூடியனுடைய விளைவு இதுதான்.
That the captives get released.
அங்கே கட்டப்பட்டவர்கள் விடுதலையாகிறார்கள்.
That's what it says in the next sentence. Jesus was sent to proclaim release to the captives.
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறும்படியாக இயேசு அனுப்பப்பட்டார் என்று இங்கே வாசிக்கிறோம்.
The religious people in Israel were all captives to sin.
இஸ்ரவேலிலே வாழ்ந்த மத சம்பந்தமான மக்கள் அனைவருமே பாவத்துக்கு சிறைப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
And Jesus came to set them free.
இயேசு அவர்களை விடுதலையாக்கும்படியாக வந்தார்.
But most of them did not want that freedom.
அதிலே அநேக பேருக்கு இந்த விடுதலை தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள்.
They loved their traditions more than the freedom that Jesus came to give.
இயேசு கொடுக்க வந்த விடுதலையை காட்டிலும் தங்களுடைய பாரம்பரியத்தை அதிகமாக அவர்கள் நேசித்தார்கள்.
Now we don't have to criticize them.
நாம் அவர்களை குறை சொல்ல தேவையில்லை.
Dear brothers and sisters, how is it with you?
அருமையான சகோதர சகோதரி, உங்களை பற்றி என்ன?
Jesus has been sent to us to proclaim release to every captive.
சிறைப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார், அனுப்பப்பட்டார்.
Do you acknowledge that you are a captive?
நான் சிறைப்பட்டவன் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா?
That's the first thing.
இதுதான் முதல் காரியம்.
If you imagine that you are free, then the Lord will say, I didn't come for you, I came for the captive.
நான் விடுதலையானவன், சுயாதீனமானவன் என்று நீங்கள் சொன்னால் இயேசு சொல்வார், நான் உங்களுக்காக வரவில்லை, நான் சிறைப்பட்டவர்களுக்காக வந்தேன்.
Let me tell you that everyone who is still getting angry, losing his temper, is a captive.
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்னுமாய் கோபப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள், உங்களுடைய பொறுமையை இழக்கிறவர்கள், நீங்கள் சிறைப்பட்டவர்கள்.
Anyone sitting here who cannot control his anger is a captive.
கோபத்தை என்னாலே கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லுகிற யாராயிருந்தாலும் நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
Anyone who cannot control his dirty thoughts, sexual thoughts.
தன்னுடைய பாலியல் சம்பந்தமான அசுத்தமான எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் அவர்கள் இன்னுமாய் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
Anyone who tells lies when he's in a difficult situation is a captive.
கடினமான சூழ்நிலை வரும்பொழுது பொய் சொல்லுகிற ஒவ்வொருவரும் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
Anyone who is jealous of somebody else who's got something more than you is a captive.
உங்களை காட்டிலும் இன்னாருக்கு அதிகமாக கிடைத்து விட்டது என்று சொல்லி அவரை பார்த்து பொறாமைப்படுகிற ஒவ்வொருவரும் சிறைப்பட்டவர்கள்.
Anyone who is longing for position and honor in the world or in the church is a captive.
உலகத்திலே ஆயினும் சபையிலே ஆயினும் உனக்கு ஸ்தானமும் கணமும் வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
Anyone who is proud that he is better than others is a captive.
மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்று சொல்லி பெருமையை பாராட்டுகிற ஒவ்வொருவரும் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
That's one of the biggest captivities of all.
எல்லா சிறைத்தனத்திலேயும் இதுதான் அதிகமாக சிறைப்பிடிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது.
If you are proud that your children are better than other people's children, you're a captive.
மற்றவர்கள் பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்பதனாலே பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிறைப்பட்டவர்கள்.
If you can't forgive somebody else, you're a captive.
நீங்கள் யாரையாவது மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் கட்டப்பட்டவர்கள்.
And we could go on like that.
இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம்.
Most Christians are captives.
அநேக கிறிஸ்தவர்கள் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
They have not heard the full gospel.
அவர்கள் முழு சுவிசேஷத்தை கேள்விப்படவில்லை.
They believe their sins are forgiven. It may be true.
தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நம்புகிறார்கள். அது மெய்யா இருக்கலாம்.
But they are captives.
ஆனால் அவர்கள் சிறைப்பட்டவர்கள்.
They speak in tongues, but they are captives.
அந்நிய பாஷை பேசுகிறார்கள். ஆனாலும் சிறைப்பட்டிருக்கிறார்கள்.
They are baptized in the Holy Spirit, but they are captives.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் இன்னும் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
They pray for the sick and they are healed, but they are captives themselves.
வியாதியஸ்தர்களுக்காக கரங்களை வைத்து ஜெபிக்கிறார்கள், சுகமடைகிறார்கள். ஆனாலும் இவர்களோ கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
They have great honor as preachers and pastors, but they are captives.
அவர்கள் பிரசங்கியார்கள், பிரசங்கிக்கக்கூடிய என்பதை கனத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
It's more important to be free from sin than to be a great preacher.
Or periya prasangiyara irpadai kaattalum menmiyana kaaryam vidudaiyaguvadhaan.
How many of you when you look at a good preacher you say, oh, I wish I could preach like that?
Ungal ethana ver nalla prasangiyarai paarkumbodhu ivarai pola naan prasangikka mudiyada endru ethana ver enugireergal?
Let me tell you, that's not the greatest thing.
Adhu periya kaaryam alla endru naan ungalukku
solren. The greatest thing is to be free from sin.
Miga periya kaaryam paavathirundhu perakkudiya vidudalai.
Jesus did not come to earth to make preachers. He came to set people free from the captivity of sin.
இயேசு இந்த உலகத்திலே வந்த நோக்கமானது பிரசங்கியர்களை உண்டாக்க முடியாக அல்ல, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியாக வந்தார்.
We need to read that and read that and read that and understand it.
நாம் இதை வாசித்து வாசித்து வாசித்ததை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
It says he came to give recovery of sight to the blind.
குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த முடியாக வந்தார்.
That's another thing I found among Christians.
கிறிஸ்தவர்களிலே நான் கண்ட இன்னொரு காரியம் இது.
They read the same Bible as I read, but they are blind to many things written here.
நான் வாசிக்கிற இதே வேதாகமத்தை அவர்கள் வாசிக்கிறார்கள். ஆனாலும் வாசித்ததை விளங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் குருடர்களாக இருக்கிறார்கள்.
I was also blind when I read this book for many years.
அநேக ஆண்டுகளாக நான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நானும் குருடனாக இருந்தேன்.
There is a veil that the devil puts over our eyes when we read the scriptures.
நாம் வேதவசனங்களை வாசிக்கும் பொழுது நம்மீது ஒரு முக்காட்டை பிசாசு போட்டு விடுகிறான்.
And so many things written in the scripture we don't take seriously.
வேதத்தில் எழுதப்பட்ட அநேக காரியங்களை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை.
Because the devil has put a veil over our eyes.
ஏனென்றால் நம்முடைய கண்களிலே அவன் ஒரு மூடியை போட்டு விட்டான்.
It has been my experience for the last 25 years as I have traveled in many parts of the world.
இந்த உலகத்தின் பல பகுதிகளுக்கு நான் பிரயாணம் செய்து பொழுது என்னுடைய அனுபவமாக இது இருக்கிறது.
So many people have told me this.
அநேகர் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள்.
Oh brother Zach, I read that verse for 30 years. I never saw what you showed me today.
சகோதரரே, இந்த வசனத்தை 30 ஆண்டுகளாக வாசித்து இருக்கிறேன். நீங்கள் சொன்ன இந்த காரியத்தை நான் இதுவரை பார்க்கவே இல்லையே.
I constantly get emails from people saying I never saw that in that verse till you showed it to me.
நீங்கள் எனக்கு காண்பிக்கும் வரை இந்த விஷயத்தை இந்த வசனத்திலே பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அநேகர் எனக்கு ஈமெயில் அனுப்புகிறார்கள்.
It was in their Bible all the time.
எல்லா நேரத்திலும் அது அவருடைய வேதாகமத்தில் தான் இருந்திருக்கிறது.
Haven't you had that experience sometimes when you've come to some of our conferences?
நம்முடைய சில கான்ஃபரன்ஸ்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு அவ்விதமான அனுபவம் ஏற்படவில்லையா?
That you saw something in a verse that you never saw before?
இதற்கு முன்பதாக காணக்கூடாத காரியங்களை கான்ஃபரன்ஸிலே வந்து கண்டிருக்கிறீர்களா?
You know what happened at that time?
அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியுமா?
The Lord lifted a veil from your eyes.
உடைய கரங்க கண்களிலிருந்து அந்த முக்காட்டை அவர் நீக்கி விடுகிறார்.
And you saw something that the devil had blinded you for so many years.
எவ்வளவு ஆண்டுகளாக சாத்தான் உங்களை குருடாக்கி இருக்கானே அந்த காரியத்தை நீங்கள் அப்பொழுதுதான் காண்கிறீர்கள்.
Jesus has come to give recovery of sight to the blind.
குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த முடியாக இயேசு வந்தார்.
When blind people came to Jesus,
குருடர்கள் இயேசுவிடத்தில் வந்தபொழுது
he asked them, what do you want me to do for you?
உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு கேட்டார்.
First they said, have mercy on us, O son of David.
தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முதலாவது அவர்கள் சொன்னார்கள்.
That's just like Christians pray today, oh God bless me.
ஆண்டவரே தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறது போல.
The most common prayer that Christians pray is bless me.
கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஜெபிக்கக்கூடிய பொதுவான ஜெபம் என்னவென்றால் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்.
There's nothing wrong in that.
அதிலே தவறு ஒன்றுமில்லை.
It's a very good prayer to pray.
அது ஜெபிப்பது நல்ல ஜெபம்தான்.
That the Lord blesses us.
தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
But sometimes the Lord may ask us like he asked those blind men.
ஆனால் சில சமயத்திலே அந்த குருடனை பார்த்து இயேசு கேட்டது போல நம்மையும் பார்த்து கேட்கிறார்.
Don't just say have mercy on me. Tell me exactly what you want.
இன்னதில இரக்கமாயிரும் என்று நீ கேட்கவேண்டாம். உனக்கு என்ன தேவையே அதை நீ கேள் என்று சொல்கிறார்.
And sometimes the Lord may say to us.
சில சமயத்தில தேவனும் நம்மை பார்த்து சொல்லலாம்.
Don't just say bless me. Tell me exactly what you want.
சரியாக உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லு. என்னை ஆசீர்வதியும் என்று பொதுபடியாக கேட்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Those blind men said.
அந்த குருடன் சொன்னான்.
Lord open our eyes. We want to see.
நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய கண்களை திறந்தரலும்.
Why don't you pray that prayer?
ஏன் இந்த ஜெபத்தை நீங்கள் செய்ய கூடாது?
It's a very beautiful prayer to pray.
இதை ஜெபிப்பதற்கு நல்ல சிறந்த ஒரு ஜெபம்.
It's a prayer that David prayed.
தாவீது ஜெபித்த ஒரு ஜெபம்.
Open my eyes that I may behold wondrous things out of thy law.
நம்முடைய வேதத்திலே மகத்துவங்களை பார்க்கும்படிக்கு அடியேனுடைய கண்களை திறந்தரலும்.
He prayed that in Psalm 119.
சங்கீதம் 119-லே தாவீது இப்படி ஜெபித்தார்.
Open my eyes.
என் கண்களை திறந்தரலும்.
That I may behold wondrous things out of thy law.
நம்முடைய வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும்.
Because when our Psalm 119 verse 18.
சங்கீதம் 119:18.
It's a beautiful prayer to pray.
ஜெபிப்பதற்கு ஒரு அருமையான ஜெபம் இது.
A blind man coming to Jesus.
குருடன் இயேசுவினிடத்தில் வருகிறான்.
You know I have prayed that prayer.
நான் இந்த ஜெபத்தை
செய்திருக்கிறேன். Many many times.
எவ்வளவோ முறைகள் இந்த ஜெபத்தை செய்திருக்கிறேன்.
Lord
ஆண்டவரே
open my eyes.
என் கண்களை திறந்தரலும்.
That I may behold amazing things in your word which I haven't seen so far.
இதுவரை ஆண்டவரே பார்த்திராத அதிசயமான காரியங்களை நம்முடைய வேதத்திலிருந்து காணும்படியாய் செய்யும்.
Whenever you read the Bible.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்களோ.
Pray Psalm 119 verse 18.
சங்கீதம் 119:18 ஜெபமாக செய்யுங்கள்.
Open my eyes.
ஆண்டவரே என் கண்களை திறந்தரலும்.
Jesus has come.
Restore sight to the blind. குருடர்களுக்கு பார்வையை பிரசித்த பண்ணும்படியாக இயேசு வந்தார்.
But if you pretend that you're not blind, then the Lord will do nothing for you.
குருடன் இல்லாதது போல நீங்கள் நடித்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது.
Do you know even today after studying the Bible for 51 years.
இன்றைக்கும் கூட 51 ஆண்டுகளாக வேதத்தை படித்த பிறகும் கூட
I say Lord I am blind to many things in your word still.
ஆண்டவரே இன்னுமாய் உம்முடைய வேதத்திலே பல காரியங்களுக்கு நான் குருடனாக தான் இருக்கிறேன்.
Open my eyes
ஆண்டவரே என் கண்களை திறந்தரலும்.
Let me see the truth
ஆண்டவரே சத்தியத்தை நான் பார்க்கட்டும்.
I want to fly like the eagle in the sky like you see in that painting there.
இங்கே படத்திலே பார்ப்பது போல ஆண்டவரே அந்த கழுகை போல உன்னதத்திலே நான் பறக்க வேண்டுமே ஆண்டவரே.
I don't want to be earth bound.
நான் பூமியிலே கட்டப்பட்டவனாய் இருக்க விரும்பவில்லை.
I don't even want to be like some birds that can only fly at a low height.
சில பறவைகள் கீழான நிலையிலே பறப்பது போல கூட நான் பறக்க விரும்பவில்லை ஆண்டவரே.
Fly like the bird like the eagle in
ஆண்டவரே,
the sky
கழுகை போல வானத்தில் உயர பறக்க வேண்டுமே.
I don't want to just fly for a little while and fall down.
ஏதோ கொஞ்ச நேரம் பறந்து கீழே விழுகிற பறவை போல நான் பறக்க விரும்பவில்லை ஆண்டவரே.
Have you seen sometimes even these cockroaches will fly for a little time and fall.
சில சமயத்தில் பார்த்திருக்கலா கரப்பான் பூச்சி கூட சில சமயத்தில் பறந்து கீழே விழும்.
Some believers are like that.
சில விசுவாசிகள் அப்படி இருக்கிறார்கள்.
They heard a message.
ஒரு செய்தியை கேட்டுவிட்டார்கள்.
They fly.
உடனடியாக பறக்கிறார்கள்.
Few days later like the cockroach they come down.
கொஞ்ச நாட்கள் தான் அதுக்கு அப்புறம் கரப்பான் பூச்சி கீழே விழுவது போல விழுந்து விடுகிறார்கள்.
You want to fly like a cockroach or you want to fly like an eagle?
நீங்கள் கரப்பான் பூச்சி பறப்பது போல பறக்க வேண்டுமா அல்லது கழுகை போல பறக்க வேண்டுமா?
Open my eyes Lord.
ஆண்டவரே என் கண்களை திறந்தரலும்.
That I see the truth which you have for me.
ஆண்டவரே நீர் எனக்கென்று வைத்திருக்கிற சத்தியத்தை கர்த்தாவே நான் பார்க்க முடியாத கண்களை திறந்தரலும்.
You have hidden these things from clever people.
ஆண்டவரே ஞானிகளுக்கு இவைகளை மறைத்திருக்கிறீர்.
And when I see those truths
இந்த சத்தியங்களை நான் பார்க்கும்பொழுது
says here also in Luke 4 verse 18
லூக்கா 4 அதிகாரம் 18 வசனத்திலே வாசிக்கிறோம்.
He came to set free those who are downtrodden.
நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்படியாய் அவர் வந்தார்.
Do you know that the devil has trodden many believers down?
அநேக விசுவாசிகளை சாத்தான் நசுக்கியிருக்கிறான் என்று நீங்கள் உணரவில்லையா?
You can't overcome this.
இதை என்னால் ஜெயிக்க முடியவில்லை.
This is too big a problem in your home.
உங்களுடைய குடும்பத்திலே மேற்கொள்ள முடியாத பெரிய பிரச்சனையாய் இது இருக்கிறது.
What is a big problem that God cannot handle?
தேவனால் கையாள முடியாத பெரிய பிரச்சனை என்ன?
Is there any problem God cannot handle?
தேவனால் கையாள முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா?
Do you find in the gospels any problem that people came to Jesus with which he said no I can't handle that?
இயேசுவினிடத்தில் எந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இயேசு அவர்களை பார்த்து இது என்னால கையாள முடியாது என்று சொல்லக்கூடிய காரியத்தை சுவிசேஷத்தில் வாசிக்கிறீர்களா?
When I read the four gospels.
நான் நான்கு சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது
I get one message clearly.
ஒரு செய்தியை நான் தெளிவாக பெற்றுக் கொள்கிறேன்.
No problem Jesus cannot solve.
இயேசுவாலே தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும்
I believe that.
நான் அதை விசுவாசிக்கிறேன்.
He may not solve it the way I want it.
நான் விரும்புகிற வண்ணமாக அவர் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கலாம்.
But he will solve it in a better way than I suggest.
நான் ஆலோசனை சொல்லுகிற விதத்தை காட்டிலும் மேலான விதத்தில் அவர் அந்த பிரச்சனையை தீர்ப்பார்.
I may say Lord solve the problem like this.
ஆண்டவரே இந்த பிரச்சனை இதே விதத்தில் தீர்த்தரலாம் என்று நீங்கள் சொல்லலாம்.
The Lord will do it another way.
ஆண்டவர் வேறு வழியில் அதை தீர்ப்பார்.
And when I look at it I'll say that is a better way.
நான் திரும்பி பார்க்கும் பொழுது இது மேன்மையான விதமாக இருக்கிறது என்று சொல்வேன்.
For example.
உதாரணமாக
when Adam was deceived Adam and Eve were deceived by Satan
ஏவாளம் சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்ட பொழுது
and the Lord said now Satan has to be crushed under my feet
இப்பொழுது என்னுடைய கால்களுக்கு கீழாக சாத்தான் நசுக்கப்பட வேண்டும் என்று இயேசு சொல்கிறார்
which would have been the better way
எது மேன்மையான வழியாக இருந்திருக்கும்
we would have thought Lord just crush Satan under your feet like I crush a little ant under my foot
ஆண்டவரே என்னுடைய கால்களுக்கு கீழே ஒரு எறும்பை நசுக்குவது போல இப்பொழுதே சாத்தானை ஆண்டவரே என்னுடைய கால்களுக்கு கீழே நசுக்கி போடும் என்று நாம் சொல்லலாம்.
He could have done it in Genesis 3.
ஆதியாகமம் 3 அதிகாரத்திலேயே அவர் அதை செய்திருந்திருக்க முடியும்.
And we would have born into a world without the devil.
பிசாசு இல்லாத ஒரு உலகத்திலே நாம் பிறந்திருந்திருப்போம்.
How wonderful that would have been.
அது எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கும்.
No devil, no demons, nothing.
பிசாசும் இல்லை, பேய்களும் இல்லை, ஒன்றும் இல்லை.
God could have done it there in Genesis 3.
ஆதியாகமம் 3 அதிகாரத்திலேயே தேவன் செய்திருந்திருக்க முடியும்.
He didn't even have to put his foot down.
அவர் தன்னுடைய காலை கீழே போட்டிருக்க கூட தேவையில்லை
one word and every devil and demon would have vanished into nothing
அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒவ்வொரு பிசாசும் பேய்களும் சாத்தானும் அழிந்து போயிருக்கும்
I know that's what I would have done
நான் அதைத்தான் செய்திருந்திருப்பேன் என்று நான்
நினைக்கிறேன் I would have got so angry with Satan for deceiving Adam and Eve that's what I would have done
ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்ததற்காக சாத்தானை பார்த்து அவ்வளவாய் கோபப்பட்டு நான் உடனடியாக செய்திருந்திருப்பேன்
but I can see that I am a stupid man
ஆனால் நான் எவ்வளவு புத்தியீனனாய் இருந்திருப்பேன் என்று பார்க்க முடிகிறது
God's ways are not our ways.
தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல.
What a wonderful way he thought of.
அவர் என்ன அற்புதமான வழி நினைத்திருக்கிறார்.
To send his own son like a man.
தம்முடைய சொந்த குமாரனை ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு அனுப்பி
suffer.
அவர் பாடுபட.
To be ill-treated.
அவர் மோசமாக நடத்தப்பட.
To be mocked.
அவர் கேலி செய்யப்பட.
And for the devil to get people to hang him in an underwear on a cross.
அவர் உள்ளாடை மட்டும் அணிந்து அங்கே சிலுவையில் தொங்க வைக்க முடியாக சாத்தான் செய்தானே.
And humiliate him, spit on him.
அவரை சிறுமைப்படுத்தி அவர் மேல் துப்பி
and kill him.
அவரை கொலை செய்து
and thus to crush Satan.
இப்படியாக சாத்தானை நசுக்கி.
Would you ever have thought of that method?
இந்த வழியை எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருந்திருப்பீர்களா?
I would never have thought of that method.
நான் ஒரு காலம் அப்படிப்பட்ட வழியை நான் நினைத்திருந்திருக்கவே மாட்டேன்.
Why all this trouble?
ஏன் இவ்வளவு பிரச்சனை?
When we can just speak one word and finish him off.
ஒரு வார்த்தை சொல்லி அவனை காலி செய்திருக்கலாமே.
I learned one thing from God sending his son to this earth.
தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினதிலிருந்து ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன்.
That God's way of defeating Satan is completely different from the way I would have planned.
நான் திட்டமிட்டிருந்ததை காட்டிலும் தேவன் சாத்தானை தோற்கடித்த வழியானது முற்றிலுமாக வித்தியாசமாக இருக்கிறது.
And that teaches me a lesson for my life.
இந்த காரியமானது என்னுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது.
When I say, Lord, get rid of Satan in this area.
ஆண்டவரே இந்த பகுதியிலே சாத்தானை நீக்கிவிடும் என்று சொல்லும் பொழுது
He's troubling me here, he's troubling me there.
இங்கே என்னை தொந்தரவுபடுத்துகிறான், இங்கே எனக்கு கஷ்டம் கொடுக்கிறான்.
Of course, God can just speak a word and he's gone.
ஆம், தேவனால் ஒரு வார்த்தையை சொல்லி அங்கே அதை நீக்கிவிட முடியும்.
God can speak one word right now from heaven and all your problems will disappear like that
devan ippozhudhe parathilirundhu oru vaarthai sonnal podum ungala ella prachanigalum marandhu vidum
just like he could have spoken one word in eden
edenile
the devil and demons vanish like that
adhe pola oru vaarthai edenile pesirundal pisasugalum peygalum marandhirukum அழிந்து போயிருக்கும்
why didn't he do it
ஏன் அதை அவர் செய்யவில்லை
and first of all why did he wait 4000 years for man to suffer in so many countries and go all types of problems and then send his son
எத்தனையோ நாடுகளிலே எத்தனையோ விதங்களிலே மனுஷர்கள் கஷ்டப்படவும் பாடுபடவும் 4000 வருஷங்கள் கழித்து அதற்கு பிறகு ஏன் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பியிருக்க வேண்டும்
I would have sent his son the next day
நான் அடுத்த நாளே என்னுடைய குமாரனை அனுப்பியிருந்திருப்பேன்
see we are all people who do things very quickly
நாம் எல்லாரும் தீவிரமாய் காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறோம்
that's not God's way
அது தேவனுடைய வழி அல்ல
have you wondered sometimes why God waits to answer your prayer.
சில சமயத்தில் ஏன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருவதற்கு தேவன் எவ்வளவாய் காத்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்களா?
He wants to set you free.
அவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் தான்.
He wants to answer your prayers.
உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார் தான்.
If you want to know why he waits.
ஏன் அவர் காத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால்
ask yourself why he waited 4000 years before he sent Jesus to the earth.
இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு முன்பதாக 4000 ஆண்டுகள் ஏன் அவர் காத்திருந்தார் என்ற கேள்வி முதலாவது கேளுங்கள்.
He won't wait 4000 years to answer your prayer. Don't worry.
உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு 4000 வருடங்கள் காத்திருக்க மாட்டார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
But you can learn something from that.
ஆனால் இதிலிருந்து ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்.
That God is not in such a hurry as you are to do everything immediately.
எல்லா காரியத்தையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்பது போல தேவன் எதையுமே தீவிரமாக இருப்பதில்லை.
We want everything so quickly.
நாம் எல்லாவற்றையும் அவசரமாய் உடனடியாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம்.
But God does things slowly.
ஆனால் தேவனோ மெதுவாக காரியங்களை செய்கிறார்.
You know, even holiness, it takes a long time for us to be really holy.
பரிசுத்தம் என்கிற காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் பரிசுத்தமாவதற்கு எவ்வளவோ காலம் ஆகிறது.
We would like to be holy in one moment.
ஒரு க்ஷணத்திலே நாம் பரிசுத்தமாகி விட முடியாதா என்று ஏங்குகிறோம்.
That's not God's way.
அது தேவனுடைய வழி அல்ல.
He wants to set us free.
அவர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார்.
But he does it slowly.
ஆனால் அவர் அதை மெதுவாய் செய்கிறார்.
He doesn't give us all the truth in one moment.
ஒரே க்ஷணத்திலே எல்லா சத்தியத்தையும் அவர் கொடுப்பதில்லை.
He doesn't drive out all the sin in our life in a moment.
ஒரு க்ஷணத்திலே எல்லா பாவங்களையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அவர் விரட்டுவதில்லை, நீக்குவதில்லை.
I have discovered little subtle sins in my life in the last 1 year that I never saw for 49 years
49 ஆண்டுகளாக பார்க்க முடியாத சில சில தந்திரமான சிறு சிறு பாவங்களை கடந்த ஒரு ஆண்டாக என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன்.
Which I never even knew was sin before.
அது பாவம் என்பதை கூட அதற்கு முன்பதாக அறியாது இருந்தேன்.
You know, it's like when you study mathematics.
நீங்கள் கணிதத்தை படிக்கும் பொழுது
in the first standard you are studying just 2 plus 2 and 3 plus 3
முதலாம் வகுப்பிலே 2 + 2 = 3 + 3 படிக்கிறீர்கள்.
But then as you go to the higher levels of mathematics in the college and all, they say, "Oh, I never knew all these things are in mathematics."
கல்லூரியிலே நீங்கள் மேலான நிலையிலே படிக்க 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 இவ்வளவு இருக்கிறதா கணிதத்திலே என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறீர்கள்.
It's like that when we deal with sin.
பாவத்தோடு கூட இடைப்படும் பொழுதும் அப்படித்தான்.
We think the truth will make us free means the things which I see now as sin I'll be free from.
நாம் சத்தியம் நம்மை விடுதலையாக்குறது என்று சொல்லும் பொழுது நாம் பார்க்க பாவம் என்று பார்க்கக்கூடிய காரியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குறது.
I mentioned a few things at the beginning.
நான் ஆரம்பத்திலே ஒரு சில காரியங்களை குறிப்பிட்டேன்.
Like anger and dirty thoughts.
கோபம், அசுத்த சிந்தை,
unforgiving spirit.
மன்னிக்க முடியாத ஆவி,
jealousy,
பொறாமை.
Those are things which are very obvious.
இவைகளெல்லாம் வெளிரங்கமாய் காணப்படக்கூடிய பாவங்கள்.
But as you progress with Jesus and go into college spiritually.
ஆனால் இயேசுவோடு கூட நீங்கள் முன்னேறி ஆவிக்குரிய ரீதியிலே கல்லூரிக்கு செல்லும் பொழுது
God will show you certain things in your life which today you don't even realize are sin.
இன்றைக்கு அது பாவம் என்று கூட உணராதிருக்கக்கூடிய சில காரியங்களை தேவன் உங்களுக்கு காண்பிப்பார்.
Why doesn't he show it all on the first day and get rid of it completely?
ஏன் முதல் நாளிலேயே முழுவதையும் காண்பித்து அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுதலையாக்க முடியாய் செய்வதில்லை?
It's not God's way.
அது தேவனுடைய வழி அல்ல.
It's like he didn't kill the devil the first day in Eden.
ஏதேனிலே முதல் நாளிலேயே பிசாசை அவர் அழிக்கவில்லை.
He took a long time to send Jesus to the earth.
இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பும்படியாக நீண்ட காலத்தை அவர் எடுத்துக்கொண்டார்.
He took 80 years to prepare Moses to be the deliverer of his people.
மோசேயை தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கக்கூடிய தலைவனாய் உருவாக்குவதற்கு 80 ஆண்டுகள் அவர் எடுத்துக்கொண்டார்.
Can you understand that?
அதை விளங்கிக் கொள்ள முடியுமா?
When Jesus knew the Bible at the age of 12.
இயேசுக்கு 12 வயதிலே வேதத்தை அறிந்திருந்தார்.
Why did he spend the next 18 years just in the carpentry shop?
ஏன் அவர் மீண்டுமாய் தச்சு கூடத்திலே 18 ஆண்டுகளை செலவு செய்திருக்க வேண்டும்? செலவு செய்ய வேண்டும்.
A man who young man who knows the Bible at the age of 12, why should he waste his time in a carpentry shop for 18 years?
வாலிபனாய் இருந்த அவர் 12 வயதிலே வேதத்தை அறிந்திருக்கும் பொழுது ஏன் 18 ஆண்டுகள் தச்சு கூடத்திலே தன்னுடைய காலத்தை வீணாக கழிக்க வேண்டும்?
All these things are to teach us one thing.
இவைகள் எல்லாமே ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது.
God says my way is not your way.
என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல என்று தேவன் சொல்கிறார்.
I do things slowly.
நான் மெதுவாக காரியங்களை செய்கிறேன்.
But I do a thorough job.
ஆனால் நான் முழுமையான ஒரு பணியை செய்கிறேன்.
Now here is the reason why God doesn't drive away all our sins immediately.
நம்முடைய பாவங்களை எல்லாம் உடனடியாக நீக்குதல் என்பதற்கு இங்கே ஒரு காரணம்.
Exodus 23.
யாத்திராகமம் 23 அதிகாரம்.
The Lord told the Israelites, I am going to send you into the land of Canaan.
தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை கானான் தேசத்துக்கு அனுப்புவேன்.
Exodus 23 verse 23.
யாத்திராகமம் 23 அதிகாரம்.
I will bring you into the land of the Amorites, Hittites, Perizzites, Canaanites, Hivites and Jebusites and I will completely destroy them.
யாத்திராகமம் 23 அதிகாரம் 21 வசனத்திலே ஏத்தியரும் இமோரியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்க இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன் என்று சொல்கிறார்.
There is a tremendous promise there.
அது பெரிய ஒரு வாக்குத்தத்தம்.
That the Lord will completely destroy all sin and everything that's an enemy in my flesh.
என்னுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு சத்ருவையும் எல்லா பாவத்தையும் முற்றிலுமாய் அதம் பண்ணுவேன் என்று சொல்கிறார்.
But he says I won't do it all at the same time.
ஆனால் அதெல்லாம் ஒரே நேரத்தில் நான் செய்வதில்லை என்று சொல்கிறார்.
Verse 28. I will send the hornets to drive out the Hivites and Canaanites and Hittites.
உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரியும் கானானியரியும் ஏத்தியரியும் துரத்திவிட குலைகளை உனக்கு முன்னே
அனுப்புவேன். Verse 27 it says all your enemies will turn their backs to you.
27 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன்.
Everyone.
எல்லாரையும்.
But
ஆனால்
Verse 29.
29 ஆம் வசனம்
I will not drive them out in one year.
ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விட மாட்டேன்.
Drive them out in 10 years.
10 ஆண்டுகளிலேயும் கூட நான் துரத்தி விட மாட்டேன்.
Lord, why?
ஆண்டவரே ஏன்?
Why don't you drive them out in one day?
ஒரே நாளிலே ஏன் ஆண்டவரே நீர் விரட்டி அடிக்க கூடாது?
Why don't you get rid of all sin in my life in one moment?
ஏன் ஆண்டவரே ஒரே க்ஷணத்திலே நீர் என் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவத்தையும் நீக்கி விட முடியாது?
Aren't they enemies?
அவர்கள் சத்துருக்கள் அல்லவா?
She says, yes, they are enemies. But I will not drive them all out in one day.
ஆனால் ஒரே நாளில் அவர்களை எல்லாம் விரட்ட போவதில்லை.
Because if that happens,
அது அப்படி நடக்குமானால்,
the beasts of the field will become too numerous for you.
அங்கே காடுகளில் இருக்கக்கூடியதான விலங்குகள் காட்டு மிருகங்கள் உனக்கு அது எண்ணிக்கை கிடங்காத அதிகமாய் மாறிவிடும்.
As soon as you enter Canaan, if I speak a word and wipe out all the giants in the land
nan ange un desathile so poi oru vaarthaiye pesi ange ulla ella raachalum thurathi vittal
oh the lions and the tigers and all types of things will take over those uninhabited areas
vaasamunnada andha pagudigalai udaradiyaga singangalum puligalum kaattu mirugangalum vandu aakramithukollum
then you'll have a bigger problem than killing giants
ippozhu raachalgalai kolugadai paarthum ippozhu unakku periya prachane vandu vittathu
it's easier to kill a giant than a lion
ஒரு சிங்கத்தை கொள்வதை காட்டிலும் ஒரு ராட்சதனை கொள்வது எளிது.
So what is the spiritual meaning of this for us today?
ஆகவே இன்றைக்கு இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன?
Listen.
கவனித்து கேளுங்கள்.
If I deliver you from sin in one day.
உன்னை உன்னுடைய எல்லா பாவத்திலிருந்து ஒரே நாளிலே உன்னை பாவத்தை விலக்குவேன் என்றால்
the wild beasts of spiritual pride will take over your life.
ஆவிக்குரிய பெருமை என்கிறதன அந்த காட்டு மிருகமானது உடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொள்ளும்.
And you will become a proud person.
நீ ஒரு பெருமை அடைந்த மனிதனாய் மாறி விடுவாய்.
I have got all victory over sin.
எல்லா பாவத்திலிருந்தும் எனக்கு வெற்றி கிடைத்து விட்டது.
This is I know your nature.
உடைய சுபாவம் உனக்கு தெரியும்.
Yeah. So as I was saying, our nature is such that if God were to give us victory all of a sudden, we would become very proud.
நான் சொன்னது போல நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறது என்றால் திடீரென தேவன் நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் நீக்கி நம்மை விடுவித்து விட்டார் என்று சொன்னால் நாம் பெருமை அடைந்தவர்களாய் மாறிவிடுவோம்.
The only person that ever walked on this earth who could have victory without waiting for it was Jesus Christ.
கால தாமதமே இல்லாதபடி வெற்றியை கொண்டிருக்கக்கூடிய வெற்றியை பெறக்கூடிய தகுதியில் ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே.
Because he came from heaven and he knew the value of humility more than any of us.
அவர் பரத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். நம்மளை யாரை காட்டிலும் அதிகமாக தாழ்மையை குறித்த அதனுடைய மதிப்பை அவர் அறிந்திருந்தார்.
Anybody who has seen even a little bit of heaven will know that humility is fundamental and important.
பரலோகத்தின் ஒரு சிறு காரியத்தை நீங்கள் பார்த்திருந்தாலும் கூட தாழ்மை தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
When I see believers spiritually proud,
ஆவிக்குரிய பெருமையுள்ள விசுவாசிகளை நான் பார்க்கும் பொழுது,
When I see believers boasting about something,
ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய விசுவாசிகளை பார்க்கும் பொழுது,
When I see believers imagining that they are superior to other believers,
மற்ற விசுவாசிகளை காட்டிலும் தான் மேன்மையானவன் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகளை பார்க்கும் பொழுது,
I know these people have read the Bible but they haven't seen heaven.
இவர்கள் வேதத்தை வேண்டுமானால் வாசித்திருக்கலாம் ஆனால் பரலோகத்தை அவர்கள் காணவில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
They haven't seen God.
அவர்கள் தேவனை காணவில்லை.
You see God once.
நீங்கள் ஒரு முறை தேவனை பார்த்து விட்டால்
I'll tell you you'll never be proud again.
ஒரு காலம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பெருமை அடையவே மாட்டீர்கள்.
You'll hate it.
நீங்கள் அதை வெறுப்பீர்கள்.
Like the way you hate what is in the toilet bowl that you flush down immediately.
கழிவறையிலே காணக்கூடிய காரியத்தை எப்படி நீங்கள் வெறுத்து அதை உடனடியாக தண்ணீரை விட்டு சுத்தம் செய்கிறோம் அது போல.
You know as soon as you finish using the toilet you like pouring the water and getting rid of it
நீங்கள் கழிவறையை பயன்படுத்த உடனே தண்ணீரை ஊற்றி அதை நீங்கள் நீக்கி விடுகிறீர்கள் அல்லவா
once you see god you will hate pride like that
நீங்கள் தேவனை பார்த்து விட்டால் பெருமையை இப்படி தான் நீங்கள் வெறுப்பீர்கள்
that is the clearest proof to me that most believers I have met in my life have not seen god
நான் சந்தித்த என்னுடைய வாழ்க்கையில சந்தித்த अनेक விசுவாசிகள் தேவனை காணவில்லை என்பதற்கு இதுவே பெரிய நிரூபணம்
and why don't they see god because it's only the pure in heart who can see god
ஏன் இவர்கள் தேவனை காண முடியவில்லை ஏனென்றால் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் மட்டுமே கர்த்தரை தரிசிப்பார்கள்
they play the fool with sin too much
அவர்கள் பாவத்தோடு கூட அதிகமாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள்
they have bitterness in their heart against somebody
யாரோ ஒருவர் மீது உள்ளத்திலே கசப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்
they glory in their own accomplishments
தங்களுடைய சொந்த சாதனைகளிலே மேன்மை பாராட்டுகிறார்கள்
God wants to save us from spiritual pride.
ஆவிக்குரிய பெருமையிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார்.
Those are the beasts of the field that become too numerous as it says here.
இங்கே சொல்லப்பட்டது போல காட்டு மிருகங்கள் உங்கள் மத்தியிலே அது அங்கே விருத்தியாகும்.
So that is the reason why God does not reveal all truth in a moment and set us free in a moment.
ஆகவே தன் ஒரே க்ஷணத்தில் எல்லா சத்தியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை உடனே விடுதலை ஆக்குவதில்லை.
We cannot bear it.
நம்மால் அதை தாங்க முடியாது.
The Bible speaks of a weight of glory.
நித்திய கன மகிமை என்று வேதத்திலே வாசிக்கிறோம்
வேதம் glory is a very heavy thing
மகிமை என்பது கனமுள்ளதா இருக்கிறது
the glory of god
தேவனுடைய மகிமை
to share in the glory of jesus christ
இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையிலே பங்கு கொள்வது என்பது
to be transformed into the likeness of jesus christ from one degree of glory to another
மகிமை மேல் மகிமை அடைந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே பங்கு பெறுவது என்பது
how shall i describe it
நான் இதை எப்படி விளக்கட்டும்
it's like God putting 5 kilos on me
devan 5 kilo bharathai en meedhu vekkirar
I can take that
adeyanale thaanga mudiyum
shall I give you some more glory
innum konja magimai unakku tharattuma
10 kilos
10 kilo
20 kilos
20 kilo
30
30 kilo
40 50
40 50
100
100 kilo
brother can you bear it
sagorane ungala thaanga mudiyuma
or will you get crushed by it
alade adanale neenga nasukapattu viduvirla
it's a weight
adu ganam பாரம்
and you don't put that on a little child
நீங்கள் அதை சிறு குழந்தையின் மீது வைப்பதில்லை
how much weight can a child take
ஒரு குழந்தை எவ்வளவு பாரத்தை தூக்க முடியும்
when you're traveling in a train with the children you may give a little suit bag for your child to carry
நீங்கள் ரயில் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது உங்கள் சிறு குழந்தைக்கு ஒரு சிறு பையை நீங்கள் கொடுக்கிறீர்கள்
what 3 or 4 kilos
எவ்வளவு பாரம் இருக்கும் 3 அல்லது 4 கிலோ
that's all
அவ்வளவுதான்
if he's a little older
கொஞ்சம் வயது சென்ற குழந்தை
give him 8 kilos
8 கிலோ எடையை கொடுக்கிறீர்கள்
you know all of us would like and say oh god let your glory come upon me
நாம் எல்லாரும் விரும்புகிறோம் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் மீது இறங்கி வரட்டும் என்று
it will crush you
அது உங்களை நசுக்கி போடும்
you are not mature enough to hold it
நீங்கள் அதை கையாளுவதற்கு உங்களுக்கு முதிர்ச்சி இல்லை
it will make you so proud
அது உங்களை பெருமை அடைய முடியாய் செய்யும்
god is wise
தேவன் ஞானமுள்ளவர்
he knows how much you can bear
எவ்வளவு நம்மால் தாங்க முடியும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார்
and so he says I will not deliver you completely in one moment
ஆகவே ஒரு க்ஷணத்திலே உன்னை முழுமையாக நான் விடுதலை ஆக்க மாட்டேன் என்று
சொல்கிறார் even one year
ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு ஆண்டிலே கூட நான் விடுதலை ஆக்க மாட்டேன்
peace of the field will become too much for you
ஏனென்றால் உன்னை உன்னால் தாங்க கூடாத மடிக்கு தாங்க கூடாத படிக்கு மிருகங்கள் பெருகி போகும்
yeah we must know the truth
நாம் சத்தியத்தை அறிய வேண்டும்
the truth will make us free
சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும்
but it has to be slowly
ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆக வேண்டும்
from one degree of glory to another
மகிமை மேல் மகிமை ஒரு நிலை மகிமையிலிருந்து அடுத்த நிலை மகிமைக்கு
god could easily give us all in a moment but as I said it will crush us
தேவனால் எல்லா மகிமையும் உடனடியாக நமக்கு கொடுத்து விட முடியும் நான் சொன்னது போல அது உங்களை நசுக்கி விடும்
then how long does it take for god to give it to us
அப்படியானால் தேவனுக்கு அந்த மகிமையை கொடுப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்
with children we know that growth is very slow
பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் அவருடைய வளர்ச்சியானது மெதுவாக தான் இருக்கிறது
takes one whole year for them to learn a little more in a school
palile konjam kattrukolladhukku oru aandu padikkirathu
it takes one whole year for them to even grow 1 or 2 inches in height
uyarathile 1 inch aladhu 2 angulam valaruvadhukke oru aandu agiradhu
so it's slow
agave meduvaga than irukkirathu
but when we are believers
ana naam viswasigala irukkumbodhu
your growth does not depend on number of years you are a believer
நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருந்தீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி இருப்பதில்லை
I've seen many believers for 30 40 years who are babies
30 40 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஆவிக்குரிய ரீதியிலே குழந்தைகளாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன்
very small
மிகவும் சிறியவர்களாக இருக்கிறார்கள்.
They cannot bear anything.
அவரால் எதையுமே தாங்க முடியாது.
Small little thing they get offended.
சின்ன காரியத்தை சொல்லிவிட்டால் போதும் அவர்கள் இடர்ல அடைந்து விடுகிறார்கள்.
They cannot overcome any sin.
அவர்களால் எந்த பாவத்தையும் மேற்கொள்ளவில்லை முடியவில்லை.
They've been believers for 30 40 years.
30 40 ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருக்கிறார்கள்.
Their husbands and wives fighting even after they're married for 20 30 years.
திருமணமாகி 30 40 ஆண்டுகளாக போகிறது இன்னுமாய் கணவன் மனைவிக்குள்ளாக சண்டை.
What shall we say?
நாம் என்ன சொல்லலாம்?
These are like child marriage, two little babies who got married.
குழந்தை திருமணம் என்று நாம் சொல்லலாம். இரண்டு குழந்தைகள் திருமணம் செய்து கொள்கிறது.
They never grown up.
அவர் வளரவே இல்லை.
It's really sad.
உண்மையாலுமே துக்கமா இருக்கிறது.
And that's why God shows us truth little by little by little.
ஆகவே தான் தேவன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காண்பிக்கிறார்.
See what Jesus said in John chapter 16.
யோவான் 16 அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்கிறார் என்று பாருங்க.
That's a word the Lord speaks to us many many times.
अनेक अनेक முறைகளில் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார்.
John 16.
யோவான் 16 அதிகாரம்.
You know, to whom does he say this?
இதை யாருக்கு அவர் சொல்கிறார்?
He is saying this to disciples who have forsaken everything.
எல்லாவற்றையும் விட்டு வந்த சீஷர்களுக்கு இதை சொல்கிறார்.
Now most of us sitting here have not forsaken everything to follow the Lord.
இங்கே உட்கார்ந்திருக்கிற நம்மில் अनेகர் ஆண்டவரை பின்பற்றும்படியாக நாம் எல்லாவற்றையும் விட்டுவிடவில்லை.
There may be a few who have forsaken everything to follow the Lord, but very few.
உங்களில் ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் மிக மிக குறைவானவர்களே தேவனை பின்பற்றும்படிக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டிருக்கிறீர்கள்.
But most of us, we've got a lot of interest in this world still.
நம்மில் अनेகருக்கு இந்த உலகத்தில் இன்னுமா எவ்வளவு விருப்பங்கள் காணப்படுகிறது.
I'm not talking about giving up your job.
நான் உங்களை வேலையை விடுவதை குறித்து சொல்லவில்லை.
You don't have to give up your job to follow Jesus.
இயேசுவை பின்பற்றுவதற்கு உங்களை வேலையை விட தேவையில்லை.
But you have to follow, give up your attachment to the world.
ஆனால் இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய பந்தங்களிலிருந்து விடுதலை வேண்டும்.
That's what I'm talking about.
இதை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
There are very few who have given up all their ambitions and all their attachment to the world.
இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பிலேயும் அந்த பாசத்திலேயும் தங்கள் எல்லா அபிலாஷையும் விட்டவர்கள் வெறு சிலர் தான் இருக்கிறார்கள்.
But these 11 disciples, they had given up everything.
ஆனால் இந்த 11 சீஷர்களோ அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள்.
And even to these people who had given up everything, see what the Lord said.
எல்லாவற்றையும் விட்டு விட்ட இந்த சீஷர்களுக்கே தேவன் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
Verse John 16 verse 12.
யோவான் 16 அதிகாரம் 12 வசனம்.
I have many more things to say to you, but you cannot bear them now.
இன்னும் अनेक காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள்.
It's like a businessman, father, millionaire telling his little 4-year-old boy.
ஒரு தொழில் அதிபர் தாப்பன் தன்னுடைய 4 வயது பையனை பார்த்து சொல்கிறார்.
I have many things I want to share with you. There are many things I want to share with you.
உன்னோடு கூட இவ்வளவு காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
You are too young.
ஆனால் நீ சிறியவனாய் இருக்கிறாய்.
I cannot share all my business secrets and plans with you.
என்னோடு கூட என்னுடைய வியாபார தொழில் ரகசியங்களையும் திட்டங்களையும் உன்னோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு உனக்கு வயது போதாது.
I hope you'll grow up quickly.
நீ சீக்கிரமாய் வளருவாய் என்று நம்புகிறேன்.
So that I can share these business plans of mine with you.
என்னுடைய தொழில் திட்டங்களை எல்லாம் உன்னோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியா, நீ சீக்கிரமாய் வளர வேண்டும் என்று விரும்புகிறேன்.
My brother, sister,
நர்மையான சகோதர சகோதரிகளே,
can God share his plans with you?
தேவன் தம்முடைய திட்டங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடிகிறதா?
Are you grown up enough for that?
போதுமான அளவு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா அதற்காக?
Or does the Lord have to say to you, I have many things to say to you, but you cannot bear them?
அல்லது ஆண்டவர் இங்கே சொன்னது போல अनेक காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று சொல்கிறாரா?
Because your mind is always occupied with making money or something in the world.
ஏதாவது பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் அல்லது உலக காரியங்களாலே உங்களுடைய மனமானது நிறைக்கப்பட்டிருக்கிறதா?
Or your mind is occupied with so many earthly worries which you don't know how to cast them onto me.
அல்லது என் மீது போட்டுவிட உனக்கு தெரியாத अनेक உலக காரியங்கள் உன்னிடத்திலே உன்னை பாரப்படுத்திக் கொண்டே இருக்கிறதா?
Do you know whenever you get an earthly worry,
எப்பொழுதெல்லாம் பூமிக்குரிய கவலை உங்களுக்கு வருகிறதோ,
the Bible says we have to cast our burden upon the Lord.
உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது.
As soon as it comes, I have to cast it on the Lord.
அது அந்த பாரம் வந்த உடனே தேவன் மீது நான் வைத்து விட வேண்டும்.
I am not supposed to carry a single anxiety or worry in my mind.
என்னுடைய மனதிலே ஒரு கவலையோ ஒரு பாரத்தை கூட உலக சம்பந்தமான காரியங்களை நான் சுமக்க தேவையில்லை.
I am to share it with Jesus.
நான் அதை இயேசுவோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
Many Christians don't do that.
अनेक கிறிஸ்தவர்கள் இதை செய்வதில்லை.
They share it with human beings.
மனுஷர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள்.
They don't get much help there.
அதிலே அவர்களுக்கு அதிக உதவி கிடைப்பதில்லை.
Learn to share it with the Lord.
தேவனோடு கூட பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள்.
So that our mind can be free to receive what he has for us.
அப்பொழுது தேவன் நமக்கென்று என்ன வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனது விடுதலையாக இருக்கும்.
Otherwise we are like little babies. We can't understand God's plan.
இல்லாத பட்சத்திலே நாம் சிறு குழந்தைகளைப் போல தேவனுடைய திட்டங்களை விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம்.
Especially if Some of you are elders in churches.
குறிப்பாக உங்களிலே சிலர் மூப்பர்களாக இருக்கிறீர்கள்.
You really need to understand God's plan.
தேவனுடைய திட்டங்களை உண்மையாலுமே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது.
Not only for yourself but for the church.
உங்களை குறித்த திட்டம் மட்டுமல்ல சபையை குறித்து தேவன் வைத்திருக்க திட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
You know, when I was single I only had to worry about myself.
நான் தனியாக இருக்கும் பொழுது என்னை குறித்து மட்டுமே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன்.
When I got married I had to worry about my wife also.
நான் திருமணமான பிறகு என்னுடைய மனைவி குறித்து நான் கரசனை கவலைப்பட வேண்டியிருந்தது.
When I got one child then I had to think of one more person.
ஒரு குழந்தையை பெற்றவுடன் இன்னும் ஒரு நபரை குறித்து கவலைப்பட வேண்டியதா இருந்தது.
Another son I had to think of that one.
இன்னொரு மகன் பிறந்த உடனே அவனை குறித்து என்ன வேண்டியதா இருந்தது?
And what all things I have to think about.
எவ்வளவோ காரியங்களை நான் எண்ண
வேண்டியிருக்கிறது.
Food, சாப்பாடு,
clothing,
ஆடை,
education,
படிப்பு,
college admission,
கல்லூரி,
so many things.
எவ்வளவோ காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டியிருக்கிறது.
And then imagine one day you become an elder of a church.
ஒரு நாளிலே சபைக்கு மூப்பராக இருந்து விட்டால்
ஓ what a lot of people God has put upon you now.
ஓ இப்பொழுது என் மீது எவ்வளவு மக்களை தேவன் எனக்கு என் மீது கொடுத்து விட்டாரே.
But many elders don't take that seriously like they take for their own children.
ஆனால் அநேக மூப்பர்கள் தங்கள் சொந்த பிள்ளைகளை குறித்து கவலைப்படுவது போல சபையில் உள்ள விசுவாசிகளை குறித்து கவலைப்படுவதில்லை.
They just sit like some manager of a factory. They say, yeah, we just give orders.
அவர்கள் ஒரு தொழிற்சாலையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மேலாளரை போல ஆணைகளை மட்டும் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள்.
If you cannot treat the people in your church like a father and a mother you are not fit to be an elder in the church.
ஒரு தாப்பனை போல ஒரு தாயை போல இருந்து உங்களை சபை விசுவாசிகள் நீங்கள் என்ன முடியாவிட்டால் நீங்கள் மூப்பராய் இருப்பதற்கு தகுதி இல்லை.
Many elders treat their churches like managers treat their factory workers.
அநேக தொழிற்சாலைகளிலே உள்ளதான வேலையாட்களை எப்படி அந்த மேலாளர் நடத்துகிறாரோ அதுபோலதான் அநேக மூப்பர்கள் தங்களுடைய சபை விசுவாசி
நடத்துகிறார்கள். நீ
இனிமேல் இந்த தொழிற்சாலையில் வேலை செய்ய முடியாது, ஆகவே உன்னை டிஸ்மிஸ் செய்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார்கள்.
You won't do that to your son or daughter at home, will you?
உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ அப்படி நீங்கள் செய்வீர்களா?
Are you a father or a manager of a factory?
நீங்கள் ஒரு தகப்பனா அல்லது ஒரு தொழிற்சாலையில் உள்ள மேலாளரா?
That's why the Lord cannot reveal his plans.
ஆகவே தான் தேவன் தம்முடைய திட்டத்தை உங்களுக்கு விளக்க முடியவில்லை.
We are not growing up to take responsibility.
நீங்கள் பொறுப்பை எடுப்பதற்கு நீங்கள் இன்னும் வளர முடியாதவர்களாக இருக்கிறீர்கள்.
There are many truths God wants to reveal to us.
தேவன் நமக்கு அநேக சத்தியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்.
The truth can solve many problems.
சத்தியம் அநேக பிரச்சனைகளை தீர்க்க முடியும்.
I often think of that in Jesus' life.
இயேசுவின் வாழ்க்கையில் அடிக்கடி நான் எண்ணி பார்க்கிறேன்.
How truth helped him in so many ways in his earthly life.
அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் சத்தியமானது எப்படி அவருக்கு பல விதங்களில் உதவி செய்தது.
Jesus had a habit which I want all of you to develop.
நீங்கள் எல்லாருமே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய இயேசுக்கு இருந்த ஒரு பழக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
The Lord taught me this many many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு எனக்கு சொல்லி கொடுத்தார். தேவன் சொல்லி கொடுத்தார்.
Isaiah 50 verse 4.
ஏசாயா 50:4.
Here it says the Lord has given me the tongue of disciples.
கற்றுக்கொள்ளுகிற நாவை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
So that I know how to sustain a weary person with a word.
இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்வதற்கு நான் அறியும்படியாக.
You know, every brother, every sister here can have this gift.
இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும்.
This is called the gift of prophecy.
இதுதான் தீர்க்கதரிசன வரம் என்று அழைக்கப்படுகிறது.
Did you hear it?
கேட்டீர்களா?
I will pour out my spirit on all flesh and your sons and your daughters will prophesy.
எல்லா மாம்சத்தின் மேலுடைய ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள்.
Do you know my dear brothers and sisters that you can the God can pour the Holy Spirit on you that you speak the words of God to other people?
தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பேசும்படியாக தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா சகோதர சகோதரிகளே?
I'm not talking about standing in a pulpit.
நான் இங்கே மேடையில் நின்று பேசுவதை குறித்து சொல்லவில்லை.
95% of you will never stand in a pulpit in your life.
உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இங்க இருக்கக்கூடிய 95% ஒரு கால் மேடையில் நின்று பேச மாட்டீர்கள்.
But you can speak the words of God to people whom you talk to.
ஆனால் நீங்கள் யாரிடத்திலே பேசுகிறீர்களோ அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேச முடியும்.
When you speak at home.
நீங்கள் வீட்டிலே பேசும்பொழுது
to your children.
உங்களுடைய பிள்ளைகள்
to your husband,
உங்க கணவன்
to your wife,
மனைவினிடத்திலே
to your neighbors,
பக்கத்து வீட்டுக்காரர் இடத்திலே
when somebody telephones you and you speak
யாராவது உங்களுக்கு தொலைபேசியில் பேசும்போது நீங்கள் அவர்களிடத்திலே பேசும்போது
how much all of us talk every day.
நாம் ஒரு நாளிலே எவ்வளவு பேசுகிறோம்?
God says I will give you the tongue of a disciple.
நான் கற்றுக்கொள்ளுகிறவன் சீஷனுடைய நாவை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார்.
That the weary people who come by you they will get a word from you that lifts them up.
உங்களிடத்திலே வரக்கூடிய இழைப்படைந்தவர்கள் சோர்படைந்தவர்கள் அவர்களை தூக்கி நிறுத்தும்படியாக ஒரு வார்த்தையை உங்களிடத்தில் பெற்றுக் கொள்கிறார்கள்.
How do you get that word?
அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்?
Not only you must be filled with the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்திருப்பது மட்டுமல்ல.
It says every morning when you wake up.
ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்திருக்கும்
பொழுது Isaiah 50 verse 4
ஏசாய் 50 அதிகாரம் 4 வசனம்
you must allow the holy spirit to open your inner ear
உங்களுடைய உள்ளான காது செவிகளை திறக்கும்படியாக தேவனிடத்தில் கேட்க வேண்டும்
when we are born again
நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது
it's like a little baby born inside
உள்ளே பிறக்கிற ஒரு சிறு குழந்தை போல
then we have a physical life and a spiritual life
namakku oru sharira prakaramana vaalkai irukkirathu namakku oru aavikuriya oru vaalkaiyum irukkirathu
people in the world who are not born again have only got a physical life
marubadi prakkada indha ulagathin makkalukku sharira prakaramana vaalkai mattume irukkirathu
we are born again there's a little baby inside
nam marubadiyai pirakkum bodhu namakkullaga oru kulandai uruvaagirathu
it's not a physical baby
adu sharira prakaramana kulandai alla
a little spiritual baby
adu siru aavikuriya kulandai
it's called the new man
அது புது மனுஷன் என்று சொல்லப்படுகிறது
read about in romans
ரோமர்லே அதை குறித்து வாசிக்கிறோம்
chapter 6 and 7
6 7 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம் ஒரு புது மனிதன்
and that's got ears
அந்த புது மனிதனுக்கு காதுகள் இருக்கிறது
just like this physical ears
இந்த சரீர காதுகளை போல
this new man has got spiritual ears
இந்த புது மனுஷனுக்கு ஆவிக்குரிய செவிகள் இருக்கிறது
but the new man can go to sleep just like we can go to physically sleep
நாம் శరీర ప్రకారமாக தூங்க போவது போல அந்த புது மனுஷனும் நித்திரைக்கு சென்று விட முடியும்
we this new man must be awake all the time
ஆனால் இந்த புது மனுஷனோ தூங்காதபடி எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும்
it says here in the morning he wakens the ear of this inner man
இந்த உள்ளான மனுஷனுடைய செவிகளை காலைதோறும் ஆண்டவர் திறக்கிறார்
and then it is open the whole day
நாள் முழுவதுமாக அந்த செவியானது திறந்திருக்கிறது
this is not talking about some half an hour quiet time with the bible in the morning
இது ஏதோ காலை நேரத்தில் 6 மணி நேரம் quiet time நான் தியானம் செய்கின்றதை பொறுத்து சொல்வதல்ல
no
இல்லை
this is talking about a ear that is open throughout the day
நாள் முழுவதுமாய் திறந்திருக்கக்கூடிய ஒரு செவியை குறித்து இது பேசுகிறது
listening
கவனியுங்கள்
what is the lord saying to me
ஆண்டவரே என்னத்தில் என்ன சொல்கிறீர்
and as we keep on listening
நாம் இப்படி தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கும் பொழுது
god will say so many things to us
தேவன் பல காரியங்களை நமக்கு சொல்வார்
and then somebody comes our way
பிறகு யாராவது நம்முடைய வழியில ஒருவர் வருகிறார்கள்
and has a need
ஒரு தேவை கேட்றார் போல
and we have a word for that person
உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறது
Isn't it wonderful to live like that?
இப்படி வாழ்வது அற்புதமான வாழ்க்கை அல்லவா?
You may never stand in a pulpit all your life.
வாழ்க்கை முழுதுமாக ஒரு நாள் கூட நீங்கள் மேடையில் நிற்காமல் இருக்கலாம்.
It's not easy to stand in a pulpit.
ஒரு மேடையில் நின்று பேசுவது என்பது அவ்வளவு எளிதல்ல.
I mean to get up here and speak a boring message anybody can do it.
எழுந்து நின்று போர் அடிக்க கூடிய செய்தியை பேசுவது யார் வேண்டுமானாலும் செய்யலாம்.
And a lot of people do that.
அநேகர் அதை செய்கிறார்கள்.
But to get up and speak a word in season that will sustain every person sitting here that is a almost impossible task
ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்த கூடிய சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லுவது என்பது அது கிட்டத்தட்ட கூடாத காரியமா இருக்கு
only jesus can do it
இயேசு மட்டுமே அதை செய்ய முடியும்
it's like trying to feed 5000 people with 5 loaves
ஐந்து அப்பங்களை வைத்து 5000 பேரை போஷித்தது போல
only jesus can do it
இயேசு மட்டுமே அதை செய்ய முடியும்
he can do it
ஆனா நாம அதை செய்ய முடியும்
but he will do that only if he calls you to stand here
அவர் இங்க நிற்கும்படியாக உங்களை அழைத்தால் மட்டுமே நீங்கள் அதை செய்ய முடியும்
a lot of people standing in pulpits today whom god never called them to stand
இன்றைக்கு अनेகர் தேவன் அழைக்காமலேயே வந்து மேடையில் நின்று பேச ஆரம்பிக்கிறார்கள்
there are a lot of people whom god calls to stand here for 15 minutes they stand for 1 hour
15 நிமிஷம் இங்க நின்று பேச முடியாது தேவன் அழைத்து இருக்கிறார் அவர்களோ இங்க நின்று 1 மணி நேரம் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்
I've seen that all over
நான் எல்லா இடங்களையும் பார்த்து
இருக்கிறேன் even in our churches
நம்முடைய சபைகளிலே கூட
god calls a man to stand for 15 20 minutes but he says no I'm going to stand for 1 hour
15 அல்லது 20 நிமிடமே இங்க வந்து நின்று பேச முடியாது தேவன் அழைக்கிறார் இல்லை நான் 1 மணி நேரம் பேசுவேன் என்று சொல்கிறார்கள்
15 minutes they speak the word of god and 45 minutes they speak their own word
ஆகவே 15 நிமிடம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார்கள் 45 நிமிடம் தங்கள் சொந்த வார்த்தையை பேசுகிறார்கள்
they kill the church
இப்படி பேசி சபையை அவர்கள் கொல்கிறார்கள்
is happening everywhere
எல்லா இடங்களிலுமே இப்படி நடக்கிறது
because most people do not know when to stop
ஏனென்றால் அநேக மக்களுக்கு எப்பொழுது நிறுத்துவது என்று தெரியவில்லை
they don't know how much god has spoken
எவ்வளவு தூரம் தேவன் தங்களிடத்தில் பேசியிருக்கார் என்பதை அறியாது இருக்கிறார்கள்
that's not prophecy
அது தீர்க்கதரிசனம் அல்ல
prophecy is speaking what god has spoken
தீர்க்கதரிசனம் என்பது தேவன் என்ன பேசியிருக்கிறாரோ அதை பேசுவது
so that's how we must be
ஆகவே இப்படி தான் நாம் இருக்க வேண்டும்
hearing what god has to say
தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்பது
with others
மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக
let me show you a lovely verse in song of solomon chapter 5
சாலமோன் உன்னத பாட்டிலே அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்
verse 2
இரண்டாம் வசனம்
song of solomon chapter 5 verse 2
உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்
I was asleep
நான்
but my heart was waking
நான் நித்திரை செய்தேன் என்னுடைய இதயம் விழித்திருந்தது
what a wonderful way to sleep
தூங்குவது என்ன அற்புதமான ஒரு வழி பாருங்கள்
that's the way I want to sleep every day of my life
ஒவ்வொரு நாளும் இப்படி தான் நான் நித்திரை பண்ண விரும்புகிறேன்
go to sleep my heart is awake
நித்திரை செய்ய போகிறேன் என் இதயமோ விழித்திருக்கிறது
and I can hear the voice of my beloved knocking at my heart.
என்னுடைய நேசர் என் கதவை தடுக்கிற சத்தத்தை கேட்கிறேன்.
I want to hear that.
நான் அதை கேட்க விரும்புகிறேன்.
It's happened to me so many times.
அநேக சமயங்களில் இது நடந்திருக்கிறது.
I suddenly wake up in the middle of the night.
நான் திடீரென்று இரவில் விழிக்கிறேன்.
And the Lord has something to say to me.
தேவன் ஏதோ ஒன்றை எனக்கு சொல்ல விரும்புகிறார்.
Sometimes
சில நேரத்தில்
I even hear
நான் இப்படி தட்டுகிற சத்தத்தையே கேட்டிருக்கிறேன்.
Now wake up.
நான் விழிக்கிறேன்.
But the hearing, the knocking was only in a dream.
அந்த தட்டுகிற சத்தமானது கனவிலே தான் வந்தது.
I thought it was a real door knocking.
ஆனால் உண்மையாலுமே கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டிருக்கிறேன்.
Sometimes I hear a doorbell.
சில சமயத்திலே காலிங் பெல் அடிக்கிற சத்தத்தை கேட்டிருக்கிறேன்.
Wake up and it's the Lord.
ஆண்டவர்
He's got something to tell me.
ஆண்டவர் ஏதோ எனக்கு சொல்வதற்கு வந்திருக்கிறார்.
Every one of us can have that.
நம்மில் ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ள முடியும்.
If you are free from bitterness,
கசப்பிலிருந்து நீ விடுதலையாக இருந்தால்,
free from hating other people,
மற்ற மக்களை வெறுப்பதிலிருந்து விடுதலையாக இருந்தால்,
you love God more than you love this world,
இந்த உலகத்தை காட்டிலும் அதிகமாக தேவனை நேசிக்கிறவளாக இருந்தால்,
and the things of heaven are more important to you than the things of this earth,
பூமிக்குரிய காரியங்களை காட்டிலும் பரத்துக்குரிய காரியங்கள் உங்களுக்கு அதிக முக்கியமானதாக இருந்தால்,
even when you are asleep your heart can be awake,
நீங்கள் நித்திரை செய்யும் பொழுதும் கூட உங்கள் இதயமானது விழித்திருக்க முடியும்.
God will speak to you,
தேவனோடு கூட பேசுவார்,
and he'll set you free,
அது உங்களை விடுதலையாக்கும்.
Jesus was like that.
இயேசு அப்படி இருந்தார்.
When somebody came to him with a difficult question,
ஒருமுறை ஒருவர் கடினமான ஒரு கேள்வியோடு கூட இயேசு நடத்தில வந்தார்.
Jesus is listening.
இயேசு கவனித்து கேட்டார்.
And he hears the Spirit saying,
ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கிறார்.
Tell them to give to Caesar what is Caesar's and to give to God what is God's.
ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுக்க முடியாது சொல்ல என்று சொன்னார்.
And he says that and the problem is solved.
அதை சொன்ன மாத்திரத்திலே பிரச்சனை தீர்ந்து விட்டது.
Another time they bring one woman caught in adultery.
இன்னொரு முறை விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறார்கள்.
So he doesn't know what to say.
என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை.
He is waiting.
அவர் காத்திருக்கிறார்.
Scribbling on the ground.
தரையிலே கிறுக்குகிறார்.
And then the Spirit says,
ஆவியானவர் சொல்கிறார்.
Tell them the one who is without sin to throw the first stone.
உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்.
One sentence.
ஒரு வாக்கியம்.
Do you think God will do that for you?
உங்களுக்கு என்று தேவன் இதை செய்வார் என்று நம்புகிறீர்களா?
I have seen that happen so many times in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே இது நடந்திருக்கிறதை பார்த்திருக்கிறேன்.
One word of truth.
சத்தியத்தின் ஒரு வார்த்தை
solves a difficult problem.
எல்லா கடினமான பிரச்சனையும் தீர்த்து விடுகிறது.
It's one of the most important habits that fathers and mothers and elders of churches need to develop.
தாய்ப்பன்மார்களும் தாய்மார்களும் சபையில் உள்ள மூப்பர்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பழக்கம் இது.
Instead of arguing with believers and arguing with our sons and daughters,
நம்முடைய பிள்ளைகளிடத்திலே மகன் மகளிடத்திலே வாக்குவாதம் பண்ணுவதை பார்க்கலாம், விசுவாசத்திலே வாக்குவாதம் பண்ணுவதை பார்க்கலாம்.
Ask God for a word in season.
ஆண்டவரே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை தாரும் என்று கேளுங்கள். சத்தியம்
set you free.
உங்களை விடுதலையாக்கும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to live like Jesus lived.
இயேசு வாழ்ந்தது போல வாழங்களுக்கு உதவி செய்.
Listening for the word of truth.
சத்திய வசனத்தை கேட்க முடியாத கவனிக்க செய்.
That can set us free and set other people free.
எங்களையும் மற்றவர்களையும் விடுதலையாக்க முடியாத வார்த்தைகளை கேட்க செய்.
Pray in Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.